ஆனா மோசே கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ஆரோன் உனக்கு வாயா இருப்பான் அப்படின்றாரு. வசனம் சொல்லுது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஊழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானே ஏற்படுகிறது இல்லைன்னு சொல்லி சொல்ற. அது எப்படி ஆரோன் அழைக்காம ஆரோன் வந்து எப்படி ஆரோன் போல் அழைக்கப்பட்டால் ஊழியன்னு சொல்லி அவ்வளோ ஒரு வாக்கு தத்துவத்துக்கு ஒரு சுதந்திரவாதியா மாறும், எப்படி மாறினாருன்றத நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். சரி ஆரம்பிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 5வது ஆரோனுடைய அர்ப்பணிப்பு இதைதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா மோசே தேவன் அழைக்கிறாரு, மோசே மோசேன்னு கூப்பிட்டு அவர் என்ன பண்றாரு, எகிப்துக்கு போன்றாரு. யாத்ராகம 4வது அதிகாரங்களை தொடர்ந்து வாசிக்கும் போது தெரியும். அப்போ தேவன் வந்து பேசும்போது அவருக்கு எதிர்த்து கீழ்படியாமையின் ஆவிய வெளிப்படுத்துறத காண முடியும். அந்த யாத்ராகம 4ல எல்லாம் வாசிக்கும் போது தெரியும். அப்ப தேவன் வந்து நீ போ, ஆரோன் வந்து உனக்கு சகோதரன் அல்லவா, அவன் உன் கூட இருப்பான், அவனுக்கு வாயா இருப்பான்னு சொல்லி தான் சொல்றாரு. எப்படி ஆண்டவர் வந்து ஆரோனை செலக்ட் பண்ணார், எதை வச்சு ஆரோனை செலக்ட் பண்ணார்? அதனாலதான் எபிரேய புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல 4வது வசனம் பதிவு செய்யப்படுது. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்கு புரிய வரும். வாசிங்க பக்கம்.
மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறதில்லை.
இன்னைக்கு எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஊழியத்துக்கு இன்றைய காலகட்டங்கள்ல ஊழிய செய்யணும்னு சொல்லி யாருன்னா விரும்புவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, ஊழிய எல்லாம் சும்மா தான் எடுத்து நீங்க செய்யக்கூடாது, ஆரோனை போல அழைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு அநேக சபைகள்ல இதுவே வந்து அநேக பிள்ளைகள் ஊழியத்துக்கு எழும்புகிறதற்கு ஒரு பெரிய ஒரு தடையான ஒரு வார்த்தை. ஆரோனை போல அழைக்கப்படணும், ஆரோனை போல அழைக்கப்படணும், ஆரோனை எங்க அழைச்ச, அதுதான் நம்ம தியானிக்கணும். வசனம் இந்த இடத்துல எழுதப்படுது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய அப்படின்னு சொல்லி வசனம் எழுதப்படுது. ஆரோனை எங்க அழைச்சாரு? மோசையாளருக்கு ஆதாரம் இருக்கு, ஆரோனை எங்க அழைச்சாரு அதை பார்த்தோம்னா கஷ்டம். அப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னா, எகிப்துல நடக்கிற அந்த அடிமைத்தனங்களை வந்து ஆரோன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த அடிமைத்தனத்தை வெறுத்து எங்களை விடுவிக்க ஒரு இரட்சகர் நிச்சயம் வருவார்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நிச்சயம் எங்களை விடுவிப்பார்னு சொல்லி அவங்க விசுவாசிக்கிறாங்க. அந்த வார்த்தை ஆரோனுக்குள்ளயும் இருதயத்துல உருவாகுது. ஏன்னா அது ஒரு பொதுவான வார்த்தை தான், இரட்சகர் எங்களுக்கு வேணும் அப்படின்றது வந்து ஒரு பொதுவான ஒரு வார்த்தை. இந்த ஜனங்களை மீட்கணும்ன்ற ஒரு உணர்வு வந்து ஆரோனுக்குள்ள தன்னாலே உருவாகுது. அதுதான் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அப்ப இந்த ஜனங்களுடைய கூக்குரல் வந்து தேவ சமூகத்துக்கு எட்டினால மோசே என்ன பண்றாரு, அனுப்பணும் அப்படின்னு தேவ திட்டம் அங்க வந்து அவரு செலக்ட் பண்றாரு மோசே. மோசே வந்து இயேசுக்கு நிழலாக செலக்ட் பண்ணப்பட்டவர் தான். இதுல கூர்ந்து கவனிக்கும் போது ஆரோன் எப்படி செலக்ட் பண்ணப்பட்டாருன்னு சொன்னா, அவருடைய அர்ப்பணிப்புலதான் தேவன் வந்து அவரை செலக்ட் பண்றார். அதுக்கு ஆதாரமான வசனம் வந்து அதே எபிரேயர் 5:4 தான் ஆதாரமான வசனம். வேற எந்த வசனத்தையும் நம்ம ஆதாரமா எடுத்தாலும் இது நல்ல உறுதியான ஒரு வசனம். அந்த வசனத்துல 5:4 வசனத்தை மீண்டும் வாசிக்கும் போது நல்லா கவனிப்போம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை, தானாய் ஏற்படுகிறதில்லை. அதுதான் கவனிக்கணும். தானாய் ஏற்படுகிறதில்லை அப்படின்றார். அப்போ தானாய் ஏற்படுகிறதுன்றது வந்து என்ன வார்த்தையினுடைய அர்த்தம் சொன்னா, அது வந்து அர்த்தம் இல்லை. நம்ம ஒரு செய்யறதுக்கு யாராவது எதிர்பார்ப்போம், யாருமே கூப்பிட்டு இருக்க மாட்டோம், ஆனா ஒருத்தர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் செய்யறாரு. நம்ம சந்தோஷப்படுறோம், அப்பா இந்த வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுன்னு பரவாயில்ல, இவரே வந்துட்டாரு, அவரை நீங்க அழைக்கல ஆனா தானாவே வந்துட்டாரு. அந்த தானா வந்தது வந்து எது குறிக்குதுன்னு சொன்னா விருத்த சேதனம், அது வந்து ஆவிக்குரியது. அந்த ஆவிக்குரிய ஒரு விஷயமா அது காணப்படுறதுனாலதான் அது தேவனுக்கு சொந்தமாகுது. அதனாலதான் அது வந்து தேவனால் அழைக்கப்பட்டால் ஒளியன் சொல்ற வார்த்தையை அங்க பதிவு செய்யறாரு. ஆவிக்குரிய அந்த அர்ப்பணிப்பு வந்து தேவனுடைய அழைப்பு, அதுல கொண்டு வராது தேவன். இதுக்கு நிறைய ஆதாரங்கள் எடுக்கல நம்ம. அதே எபிரேயர்ல அடுத்த வசனத்தை அஞ்சுல அஞ்சாவது வசனத்தை கவனிப்போம் பாருங்க, அஞ்சு நாலு வாசிச்சு அஞ்சாவது வசனத்தை கவனிங்க. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்ததில்லை, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். அதாவது கிறிஸ்து வந்து நான் பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னைத்தானே அவர் உயர்த்தல. ஆரோன் வந்து லேவி கோத்திரத்துல வராரு, அவர் வந்து தான் ஆசாரியன், தான் வந்து ரட்சக, நான் இவங்களை ரட்சிப்பேன் அப்படின்லாம் உயர்த்தல. ஆனா ரட்சிக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு அவருக்குள்ள இருந்தது. அதுக்குதான் அடுத்த வசனத்துல இயேசுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை, நீர் என்னுடைய குமாரன், என்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார் அப்படின்றார். அந்த உயர்த்தினார்ங்கிற அந்த வார்த்தை தான் அந்த ஆரோனுக்கும் பொருந்தது. ஏன்னா அவர் வந்து தானாவே ஏற்பட்டார் அவர். அதனாலதான் அந்த வார்த்தை இங்க பதிவு செய்றாங்க, தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுகிறது இல்லை அப்படின்றது. இப்ப தானா ஏற்படணும்னா அர்ப்பணிக்கணும், அதுக்குதான் ஒரு சின்ன ஓமையை சொன்னோம். ஒரு வேலை செய்யணும் போது எதிர்பார்க்கணும் யாராச்சும் செய்வாங்களான்னு, ஆனா ஒருத்தர் தானாவே வராது. அப்ப தானா ஏற்படும் பொழுது அது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, அது விசுவாசத்துக்குரியதா இருக்கு, அது தேவனுடைய அழைப்புக்கு ஒப்பனையான ஒரு சம்பவம். அது நம்ம கூட எல்லாருமே அப்படிதான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஊழியம் வந்தது எல்லாருக்குமே வந்து செய்யறதுக்கு தேவன் வந்து ஏற்கனவே வந்து அழைப்பு கொடுத்துட்டார். ஆனா அந்த அர்ப்பணிப்பு இல்லைன்னா அந்த அழைப்பு வீணு. அந்த அழைப்பு பிரயோஜனப்படணும்னா நம்மளுடைய அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றாரு, பிரதான ஆசாரியத்துல கிறிஸ்து வந்தாலும் அவர் தன்னைத்தானே அவர் பிரதான ஆசாரியன்னு சொல்லி உயர்த்தல, அவரை ஜனிப்பித்த தேவன் அவரை வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா உயர்த்துறாரு. அஞ்சாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பிலிப்பியர் புஸ்தகத்துல இந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்படுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர்ல தனித்தானே தாழ்த்தின சம்பவத்தை கொடுத்து எழுதுறாரு, பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரத்துல 8-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம்.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார்.
அப்போ இங்க தேவனுடைய குமாரனாக இருந்தும் அவரை வந்து பிரதான ஆசிரியராக அவரை தன்னைத்தாமே உயர்த்தாமல் அவரை ஜெனிப்பித்த தேவன் அவரை உயர்த்தினார் அப்படின்னா, ஏன்னா அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். இதே சம்பவம் தான் அங்கேயும், அங்க வந்து அவர் தானாவே வந்து ஏற்படுத்தினார். அதுதான் வந்து தேவனுடைய அழைப்பாக அது வந்து நிர்ணயிக்கப்படுது. இத வந்து மோசே கிட்ட கூட தேவன் வந்து சொல்றாரு, ஆரானு கொடுத்து சர்டிபிகேட் பண்றாரு. எங்கன்னு சொன்னா யாத்ராகமா 4 மோசே கிட்ட மோசே சில கேள்விகள்லாம் தேவனிடத்துல கேட்டுட்டு இருக்காரு. நல்லா கவனிப்போம், யாத்ராகமம் 4 27 வசனத்துல ஒரு வார்த்தை பதிச்சார் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 4:27
கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின. ஓ
சரி ஓகே பாருங்க 27வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்திலே மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான்றார். இங்க வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா, நீ போ அப்படின்றாரு, மோசே எதிர்கொண்டு போ, அவனை போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடியே ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். அதே யாத்திராமத்துல 4வது அதிகாரத்துல 14வது வசனத்துல இந்த ஆரோனை குறித்து மோசே கிட்ட தேவன் பேசுறாரு. 4:14 அதை வாசிங்க பார்ப்போம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும்.
ஆமா, நீங்க நல்லா பாருங்க. இந்த 4வது அதிகாரத்துல 1 அப்படியே நீங்க தொடர்ந்து வாசிச்சு வரும் பொழுது, மோசே தேவன் அழைக்கிறாரு, நீ எகிப்துக்கு போன்றாரு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, தேவனுக்கு ஆப்போசிட்டா பேசிக்கிட்டு வர்றாரு. 11வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, சாரி 10வது வசனத்துல சொல்றாரு. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரே ரொம்பது அடியனோட பேசினதற்கு பின்னாவது, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தந்தாவும் உள்ளவன் என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, பாருங்க, இந்த விருத்த சேதன அடையலன்றதற்கு மோசே வந்து ஒரு நல்ல உதாரணம். இந்த இடத்துல எழுதவே படுது, நான் விருத்த சேதனம் பண்ண, என் உதடுகள் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லைன்னு சொல்லி மோசையே சர்டிபிகேட் பண்றார். அப்ப தேவன் வந்து கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் அப்படின்றார். இவர் சொல்லும் போது அவர் வரவே இல்லை, கவனிச்சு பாருங்க, ஆரோன் வரவே இல்லை, ஆனா வருகிறான் என்று சொல்லிட்டார். ஏன்னா தேவன் வந்து பாருங்க, எப்பவுமே மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், தேவன் வந்து இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறாரு. அப்போ ஏற்கனவே வந்து ரெண்டு உடன்படிக்கையை தேவன் ஆதியிலிருந்தே கொண்டு வராரு. ஏதேன் தோட்டத்துல இருந்தே ரெண்டு உடன்படிக்கையை கொண்டு வர்றாரு. முந்தினாதான் பிந்தினாதான் மாம்சம், மன்னாரோட செயல், வானோட செயல், அங்கிருந்தே ரெண்டு ஏற்பாடுகளை அவர் வெளியில கொண்டு வர்றார். அப்ப இந்த புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையை தேவன் பிரிச்சு காம்பி இருக்கிறதுக்காக அன்னைக்கே நிழலாகவும் ஆவியாகவும் கொண்டு வர்றார். அதுல பாருங்க, மோசே வந்து மாம்சத்துக்கும் ஆரோனும் ஆவிக்கும் அடையாளப்படுத்தி கொண்டு வர்றார். நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன்னு சொல்லி மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அவன் உனக்கு வாயா இருப்பான்னு சொல்லி இன்னொரு இடத்துல பதிவு செய்றாரு. இப்ப நான் உன் வாயோட இருந்து பேசுவேன், அவன் உனக்கு வாயா இருப்பான்னு சொன்னா, அப்ப யாரு? அவர் தேவன் ஆவிக்குரிய காரியத்தை இந்த இடத்துல அவர் பகிர்ந்து கொடுக்கறத கவனிக்க முடியும். அப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க, ஆரோன் கிட்ட வந்து 27வது வசனத்துல நம்ம வாசிச்ச, நீ போய் அவனை சந்தின்னு சொன்ன உடனே அந்த ஒரே பர்வதத்துல சந்தித்தான்னு சொல்லி எழுதுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து அவன் வருகிறான்னு சொல்லி எழுதிட்டாரு. அவர் வரவே இல்லை, ஆனா அவர் வருகிறான்ட்டார். ஏன்னா அங்க அர்ப்பணிப்பு, எங்க ஒரு அர்ப்பணிப்பு ஆரம்பமாகுதோ அங்க ஆவிக்குரிய தொடக்கம் உண்டாகுது. அந்த அதிப்பதான் அங்க பதிவு செய்றாரு, வருகிறான் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க அந்த வசனத்தை. கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாக ஆரோன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் அப்படின்றாரு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து அப்படின்றாரு. அப்போ ரெண்டு வாயை அடையாளப்படுத்துற, ஒன்று மாம்சமாக, ஒன்று ஆவியாகும். அதான் நியாயப்பிரமாணம் எழுத்து, நியாயப்பிரமாணம் ஆவி எழுத்து, அந்த ரெண்டுத்தையும் கொண்டு வரணும். அதுக்கு தான் மோசே ஆரோனையும் அர்ப்பணிக்கிறார். மோசே அவிசுவாசத்துக்கு அடையாளமாகவும் ஆரோன் விசுவாசத்துக்கு அடையாளமாகவும் கொண்டு வருது. அந்த விசுவாசம் வந்து இவருக்கு அர்ப்பணிப்பு உண்டாவது தன்னாலே. அந்த அர்ப்பணிப்பை இவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தேவன் என்ன பண்ணார்னா, அதை உணர்ந்து அவன் வருகிறான்றது, அவன் கண்டிப்பா அர்ப்பணித்தனால அவன் வருவான்றதுனால வருகிறான்னு பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஆரோன்ட்ட போய் நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வார்த்தை அங்க உறுதியாகும். இப்ப இந்த காரியங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற இந்த காரியங்களை கவனிக்கும் போது, ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவன் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை அப்படின்ற. அப்ப இந்த கனமான ஊழியத்துக்கு எது முக்கியமா தேவைன்னா தானா ஏற்படணும் தான் முக்கியம். இப்ப தானா ஏற்படணும்னு சொன்னா என்னதுன்னு சொன்னா அவங்கவுங்க அர்ப்பணிக்கணும், அதுதான் முக்கியம். ஆனா இப்ப என்ன நடக்குது, நீங்க ஊழியம் செய்வீங்களா, நீங்க ஊழியம் செய்யுங்க, நீங்க செய்வீங்க, நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வலுக்கட்டாயமா நிர்பந்திக்க வேண்டியதா இருக்கு. தானா ஏற்படணும்ன்ற அப்பதான் அது ஆர்வனின் அழைப்புன்றதான் ஆசாரிய தத்துவத்துக்குள்ள வர்ற அழைப்புக்கு அது அடையாளம். அது தேவனால் அழைக்கப்பட்ட அழைப்புன்றதுக்கு அது உறுதி பண்ண முடியும். ஏன்னா அது விருத்த சேதனத்துக்கு அடையாளம். அது அந்த அர்ப்பணிப்பு தான் ரொம்ப முக்கியம் ஊழியத்துக்கு. நான் நிறைய தடவை கூட சொல்லியிருக்கேன், அழைப்பு என்பது எல்லாருக்கும் தேவன் ஆதியில இருந்தே கொடுத்துட்டாரு. அர்ப்பணிப்பு தான் ரொம்ப முக்கியம். அர்ப்பணிக்கும் பொழுது நம்ம அந்த ஊழியத்துக்கு பங்குள்ளவங்களா மாறுறோம். என்னுடைய ஆவியில நடத்தப்படுறோம். அந்த அதுக்குண்டான காரியங்களை நம்ம சுதந்திரிக்கிறோம். இது மாதிரி எரேமியாவுக்கும் அதே மாதிரிதான் நடந்தது. எரேமியா கூட பாத்தீங்கன்னு சொன்னா அவரும் மோசை மாதிரி ஒரு சம்பவத்துக்குள்ளதான் அவரும் கடந்து வராரு. எரேமியா புஸ்தகத்துல 1 அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியம் பிடிப்படும். வாசிங்க, எரேமியா 1:6.
அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையா இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக.
ஆமா, இதே மாதிரிதான் அங்க மோசை கிட்டையும் சொன்னாரு. அதே மாதிரிதான் இங்க எரேமியா கிட்டையும் சொல்றாரு. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுப்பிள்ளையா இருக்கிறேன் என்றார். ஆனாலும் கர்த்தர், சிறுப்பிள்ளை என்று நீ சொன்னாரு, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்துல நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்கள் நீ பேசுவாயாக அப்படின்றாரு. அப்போ யாரெல்லாம் தேவன் வந்து அழைக்கப்படுறாங்கன்னு சொன்னா எல்லாரையுமே ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா, தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மளெல்லாம் பேர் சொல்லி அழைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதே எரேமியாவுல 1வது அதிகாரத்துல 5வது வசனத்துல நம்ம எழுதி கொடுத்துருக்கிறார். இதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இதே இதுல வாசிங்க, எரேமியா 1:5 வாசிங்க.
நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்க முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கு தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார்.
ஆமா, கீழ் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன்னு சொல்லி சொல்ற. அப்ப இது எரேமியாக்குன்னு எடுத்துக்க கூடாது, ஒவ்வொருத்தருக்கும் இது உண்டு. தாயின் கருவில் உருவாகும் முன்னமே தேவன் நம்மளை எல்லாம் அறிந்தனாலதான் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக அவருடைய வேதங்களை நம்ம தியானிக்கணும். இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அப்ப எப்படி தாயின் கருவில் உருவாகும் முன்னமே அறிந்தேன்னு சொன்னா, அவர் ஏதேன் தோட்டத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து பாருங்க. அந்த சிருஷ்டிப்புக்குள்ளவே நம்மள எல்லாம் கொண்டு வந்துட்டார். அந்த சிருஷ்டிப்புக்குள்ளவே தேவன் நம்மளை கொண்டு வந்துட்டார். அது காலங்கள் நிறைவேறும் பொழுது நம்மளெல்லாம் இந்த பூமியில ஜெனிப்பிக்கிறார். இந்த காலங்கள்ல எந்த காலங்கள்ல யார் பிறக்கணும்ன்றது கூட தேவன் வந்து நியமிச்சிட்டாரு. நம்மளெல்லாம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியே பிறக்க வச்சிருக்கலாம். ஆனா இல்ல, இப்போதான் பிறக்கணும், இந்த இந்த டைம்லதான் இவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தேவன் முன்குறிச்சிட்டாரு. அப்ப இந்த காலங்கள்ல தேவன் வந்து நம்மள அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களை மீட்கிறதுக்காக நம்மள தேவன் வந்து ஆரணை போல அழைக்கிறதுக்கு தேவன் முன்குறிச்சிட்டாரு. இப்ப நம்மளுடைய அர்ப்பணிப்பு தான் தேவை. நம்ம அர்ப்பணிப்புன்னு சொன்னோம்னா ஆரணை போல அழைக்கப்பட்ட அந்த கனமான ஊழியத்திற்கு நம்மளாம் தானே ஏற்படுகிறவங்க. ஆனா ஏற்படுறது இல்லைன்னு அவர் சொல்றாரு. தானே ஏற்படணும் அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். அதுதான் அந்த ஆண்டவனுடைய அழைப்பு. இப்ப நம்முடைய அழைப்பு எல்லாமே வந்து தேவனுக்கு உகந்ததா மாறணும்னு சொன்னா அந்த அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். அவர் அர்ப்பணிச்சனாலதான் ஆரோனுடைய ஆவிய தேவன் இருதயங்களை பகுத்து அறிஞ்சனாலதான் என்ன பண்றாருன்னா மோசேட்ட சொல்லிட்டாரு, அவன் வருகிறான்ட்டாரு. அதுக்கப்புறம் தான் போய் என்ன பண்றாருன்னா ஆரோன் சொல்லா, நீ புறப்பட்டு போ அப்படின்றாரு. புறப்பட்டு போன்னு சொல்லிட்டு வந்து மோசேட்ட வந்து அவன் வருகிறான்னு சொல்லியிருந்தாருன்னா கரெக்டா இருந்திருக்கும். ஆனா முன்னாடியே சொல்லிட்டாரு. ஏன்னா அது வந்து ஆவிக்குரிய காரியங்கள் அவங்க அர்ப்பணிச்ச உடனே இங்க ரிசல்ட் வந்துருச்சு. மோசே சொல்லிட்டாரு, நீ எதுக்கு கவலைப்படாது, அவன் வர்றான், அவன் சகோதரன் அல்லவா, அவன் வருகிறான், அவன் உங்க உன் வாயில இருப்பான், அவன் வாயில இருப்பான் அப்படின்றாரு. அப்ப மோசே மாம்சத்துக்கும் அவர் ஆவிக்கும் என்ன பண்றாரு, தேவனை அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு. அப்ப அதே போலதான் இன்றைய காலங்கள்ல கூட இப்ப நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நம்மளை கொண்டு எங்க எந்த ஊர்ல எந்த இடத்துல யார அவர் விடுதலை செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ அங்க நம்மள என்ன பண்ணாரோ நவுத்திட்டு போவார். அதாவது ஆதி அப்போஸ்தல சபைகள்ல தேவன் வந்து சபைகள்ல தேவன் அனுதினமும் மாத்தமாக சேர்த்து கொண்டு வந்தார்ன்னு சொல்லியிருக்கோம். அவர் தான் சேர்ப்பார். நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவங்க கொண்டு வந்து அவர் தன்னால சேர்ப்பார். நான் நிறைய தடவை கூட சொல்லியிருக்கேன், நம்ம அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய வேலை தேவனுடைய வேலை. ரைட், இந்த இடத்துல என் பிள்ளைகள் தயாராயிட்டாங்க போது அங்க அவர் கொண்டு வருவார். அந்த ஆவி அப்படியே நவுத்திட்டு கொண்டு வந்து தொடர்பு எப்படியும் ஏற்படுத்துவார், கொண்டு வந்து சேர்த்துருவார். அதுதான் அந்த ஆரோனுடைய அழைப்பு. ஏன்னா இன்றைய காலகட்டங்கள்ல சபைகள்ல சொல்றது வந்து ஊழியர் செய்ய போறோம்னு சொல்லி உண்மையிலேயே அர்ப்பணிச்சு ஒரு மனுஷன் என்ன பண்ணுவானோ, ஒரு சகோதரனோ சகோதரியோ சபையில ஊழியம் பண்ணணும்னு சொல்லி பாஸ்டர் சொல்லுவாங்க, சும்மா நீ எப்படி நினைச்ச மாதிரிலாம் ஊழியம் செய்யக்கூடாது, கர்த்தர் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் என்கிட்ட பேசணும் அப்படின்னு. அப்படி கிடையாது, அழைப்பு என்பதே அப்படி கிடையாது, உங்ககிட்ட சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு அப்படி கிடையாது. நம்மளுடைய அர்ப்பணிப்புலதான் அது வந்து உறுதி பண்ணப்படும். ஏன்னா தேவன் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டார், அறுவடை அதிகமா இருக்குன்றார், ஆத்துமாக்களும் குறைவா இருக்குன்ற, வேலையாட்கள் குறைவுன்ற, அறுவடை ஆத்துமா அதிகமா இருக்கு, வேலையாட்கள் மிக குறைவுன்ற. வேலையாட்களை அனுப்பும்படிக்கு நீங்கள் பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள்ன்றார், வேலையாட்களுக்கு ஆட்கள் அனுப்பணும்ன்ற. அப்ப ஆட்கள் அனுப்பணும் அப்படின்னு சொன்னா ஆட்கள் வந்து அர்ப்பணிக்காம இருந்தா எப்படி அனுப்புறது? அர்ப்பணி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆவிக்குரிய ஜீவியத்துல அர்ப்பணிப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம், அர்ப்பணிச்சிருக்கிறோமா இல்லையா? இப்ப தேவருடைய சமூகத்துல நம்ம முழுமையா அர்ப்பணிச்சு என்ன கொண்டு நீங்க என்ன செய்ய சித்தம் வச்சிருங்க? இந்த காரியங்களுக்குள்ள நம்ம அர்ப்பணிச்சு அந்த தேவராஜ்யத்தை தட்டி எழுப்புறதற்கு நம்ம கிரியைகளை நடப்பிக்கும் போது எப்படி மோசையிட்ட கொண்டு வந்து ஜாயின் பண்ணாரோ, எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அடிமைத்தனத்துல இருந்தவங்களை பார்வோனின் ஆவியிலிருந்து விடுதலை பண்ணி ஜனங்களை கூட்டிட்டு வந்தாரோ, கொஞ்ச நாள் ரெண்டு நாட்கள் அடிமைத்தனம் கிடையாது, ஏறக்குறைய 430 வருடங்களுக்கு மேலான அடிமைத்தனங்கள் அது, பல லட்சக்கணக்கான ஜனங்களை விடுதலை பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. இப்போ அதே போலதான், அதே போலதான். அதனாலதான் எவ்வளே அஞ்சு நாளில் அந்த வார்த்தையை பதிவு செய்யறாரு. அந்த அர்ப்பணிப்பு இல்லைன்னா அந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறது இல்லை. அர்ப்பணிக்கும் பொழுது அது தேவனுடைய அழைப்பாக என்னப்படுது, தேவன் கூர்ந்து கவனிக்கிறார். இவ்வளவு கோடி ஜனங்கள்ல இவன் அர்ப்பணிக்கிறான் போது அவன் என்ன பண்றான், தேவன் அழைத்துக் கொள்றார், என்னுடைய கனமான ஊழியத்துக்கு நீ வா, தானாக ஏற்பட்டனால வந்துருன்றார். அப்ப அந்த ஆட்களை கொண்டு என்ன செய்யணுமோ தேவன் அந்த காரியங்களை தட தட தடன்னு துரிதமா ஒரு வேலைகளை செயல்படுத்த ஆரம்பிச்சுறேன். அதுதான் எரே மேலத்தையும் சொல்றார், ராயின் கருவில் உருவாகும் முன்னமே உங்களை எல்லாம் நான் வந்து நினைவு கொண்டுன்றார். அதனால நீ வந்து சிறப்புலன்னு சொல்லி சொல்லாத, புறப்பட்டுக்கோ, நான் உன் வாயோடு கூட வந்து நான் பேசுவேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப எரேமியாவுக்கு ஒரு சட்டம், ஆரோனுக்கு ஒரு சட்டம், மோசேக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டம், அப்படி கிடையவே கிடையாது. மொத்தம் எல்லாருக்குமே, எரேமியாவுக்கா இருந்தாலும் மோசேவுக்கா இருந்தாலும் ஆரோனுக்கா இருந்தாலும் நமக்கா இருந்தாலும் வருகிற சந்ததி அவங்களுக்கு இருந்தாலும் சரி, எல்லாருமே சரி, தேவனுடைய அந்த கனமான ஊழியத்திற்கு அர்ப்பணிப்பு இல்லாத ஊழியம் ஊழியமாக இருக்காது. அர்ப்பணிப்பு இல்லாத ஊழியக்காரன் ஊழியக்காரனாலும் இருக்க முடியாது. அர்ப்பணிப்பு தான் மிக முக்கியம். ஒரு சபையில இருக்கிறோம், நம்ம அந்த மெய்யான அந்த அர்ப்பணிப்புக்குள்ள இருந்து தேவ சமூகத்துக்கு நம்மளை அர்ப்பணிச்சு அந்த ஊழியத்தை செய்யணும், தேவனுடைய இந்த கனமான ஊழியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா அந்த அர்ப்பணிப்புக்குள்ள போகும்போது அது தேவனால அங்கீகரிக்கப்படுது. அவர்களை கொண்டு தேவன் என்ன செய்யணுமோ அதை செய்து முடிப்பார். அதான் பவுல் மன்னிக்கணும் எபிரேயர்ல அதை தெளிவா அதை வார்த்தை எழுதி கொடுத்துருக்கேன். இப்ப நம்முடைய ஆவி எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த அர்ப்பணிப்புல நம்ம கடந்து வரணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த அர்ப்பணிப்பு. பவுலனுடைய வாழ்க்கையை கூட நம்ம கூறுத்து கவனிச்சு பார்ப்போமே. அப்ப சொன்னாங்க, பவுல் ஒரு மூர்க்கமுள்ள ஒரு மனுஷனா இருந்தார், ஆனா வெளிச்சத்தை கண்ட உடனே அதுல இருந்து ஆண்டவர் கேட்கிறாரு. பவுல் கேட்கிறாரு பார்த்து, ஆண்டவரே நீ யார் அப்படின்னு சொன்ன உடனே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று. அதுக்கு அடுத்த நிமிஷமே கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்ற, நான் என்ன செய்யணும், நீ என்ன பண்ணணும்னு சொல்லி உனக்கு தமஸ்குள் அறிவிக்கப்படும், நீ அங்க போன்ற, நான் என்ன செய்யணும்னு அந்த அந்த அர்ப்பணிப்பு. அதனால நடந்த சம்பவம் என்னன்னு பாருங்க, அந்த மூர்க்கமுள்ள ஒரு மனுஷன், கொலை செய்யறதற்கு சம்மதித்த கையெழுத்திட்ட ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்தனுடைய ஊழியங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து கொலை செய்யறதுக்கு ஆட்களை நியமிச்ச ஒரு மனுஷன், அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு மனுஷன், ஒரே வார்த்தை தான், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த விருதையும் விருத்த செய்ய நடையுது அந்த இடத்துல. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ஒரு நான் என்ன பண்ணணும்னு அர்ப்பணிப்பு. அது கிடைச்ச பரிசு என்னன்னு பாருங்க, ஆவிக்குரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதற்கு ஆண்டவர இயேசு கிறிஸ்து தேவன் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அதேதான் பவுல் நமக்கும் சொல்றாரு, நீங்க எங்களை பின்பற்றுங்கன்றாங்க, நாங்கள் கிறிஸ்துவ பின்பற்றதுனால நீங்க எங்களை பின்பற்றுங்கன்றாங்க. அதாவது அடிக்கடி நம்ம பதிவு செய்யற ஒரு வார்த்தை, இன்றைய நாட்கள் இருக்கிற ஊழியக்காரங்களை நம்ம மூப்பர்களா பின்பற்றணும்னு சொன்னோம்னா நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் கூடிய சீக்கிரத்திலே நமக்கு வந்து சூன்யமாகிடும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் அவருடைய உபதேசங்கள் இதை நம்ம ஃபாலோ பண்ணி அதுல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டணும்னு சொன்னோம்னா அர்ப்பணிப்பு இருந்தாகணும். ஏன்னா புதிய உடன்படிக்கையே அர்ப்பணிப்பின் அஸ்திபாரங்கள் தான், அதுல கட்டப்படுற ஒவ்வொரு செங்கலும் அந்த அர்ப்பணிப்பா இருக்கணும். கீழ் கல்லோடு கூட மேல்கல் பொருந்தணும், பொருந்தலன்னு சொன்னா அது தூக்கி எறியப்படுவதற்குதான் அது உபயோகப்படும், பொருத்தமா அது அமையணும். அப்ப அந்த பொருத்தமான அந்த அமைப்பு என்பது எப்படின்னு சொன்னா அது அர்ப்பணிப்புல உண்டாகுது. அப்ப நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருக்கோம்னு சொன்னோம்னா செயல் வடிவங்கள் ஆகும், செயல் வடிவங்கள் ஆகும் பொழுது தேவனுக்கு அது பிரயோஜனப்படுத்தக்கதாக மாறி போகும். சிம்பிளா அப்படின்னா பாதை அமைச்சு கொடுத்துருக்கிறார். அதனாலதான் அந்த வார்த்தையை பதிவு செய்யறாரு எபிரேயர் 5:4. கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுகிறது இல்லை அப்படின்றார், தெளிவா எழுதியிருக்காரு. ஆனா இன்னைக்கு இதை தவறாக பேசிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நீ ஊழியம் செய்யக்கூடாது, ஆளுநரை போல அழைக்கப்படணும், ஆரோனை போல அழைக்கப்படணும்ன்ற. ஆரோனை எங்க அழைச்சாரு, ஆரோ நீ வா இந்த ஊழியத்துக்கு வா, எகிப்துக்கு போ, அடிமைத்தனத்துல இருந்து மீட்டிட்டு வான்னு மோசைக்கு தான் சொன்னதை தவிர ஆரோனுக்கு சொல்லல. ஆரோன் அர்ப்பணித்தாரு, அவன் வர்றான்ட்டாரு, நீ புறப்பட்டு போய் அவனோடு கூட சேர்ந்து கொள்றாரு, ரெண்டு பேர் வாயிலிருந்து நான் பேசுவேன்றாரு எரேமியாவுக்கு சொல்றாரு. பவுல் அதே மாதிரி அர்ப்பணிச்சாரு, நமக்கும் அதே தான். இதுல இருந்து எந்த மாற்றமும் இல்லை, வலது புறம் இடது புறம் நம்ம சாயவே முடியாது, அந்த அர்ப்பணிப்புலதான் போய் ஆகும். இப்ப தேவன் நம்மளை எதற்காக அந்த கிறிஸ்துவுல கொண்டு வந்தாரு, சங்கீதம் 89 நம்ம வாசிச்ச ஏற்கனவே, ஒவ்வொரு ஒரு மனுஷனையும் நான் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்னன்னு ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு. நான் வீணா இருக்கிற மனுஷனை சிருஷ்டிக்கணும்ன்றாரு. ஒரு குயவன் தன் பாத்திரங்களை உண்டாக்குறான்னு சொன்னா என்ன மாதிரி பாத்திரங்களை உருவாக்குனாலும் அது ஏதோ ஒரு விதத்துல அது பிரயோஜனப்படும். தண்ணி குடிக்கிற ஒரு கோலையை உடுப்புனாலும் அது தண்ணி குடிக்கிறதுக்கு அது தேவைப்படும். திராட்சை ரச கச்சாடிகளை திராட்சை ரசத்தை பிடிச்சி வைக்குது. அதுல சாதாரணமா ஒரு சின்ன ஒரு அகல் விளக்கு ஒரு குயவன் செஞ்சா கூட அது ஏதோ ஒரு தனக்குள்ள இருக்கிற ஒரு வெளிச்சத்தை, குறைந்தபட்சமா அது தனக்குள்ள இருக்கிற ஒரு வெளிச்சத்தை அது பிரதிபலிக்கும். ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாத்திரம் வந்து பிரயோஜனம் பண்றதுக்காக தான் ஒரு குயவன் வந்து பாத்திரங்களை உருவாக்குறான். அதே போலதான் குயவனுக்கு ஒப்பான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த மனுஷனை நான் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன, ஏதோ ஒரு விதத்துல அவருக்கு பிரயோஜனப்படணும், ஏதோ ஒரு விதங்கள்ல நம்ம பிரயோஜனப்படணும். அப்போ அந்த ஆத்துமாக்கள் தான் இந்த கடைசி நாட்கள நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு மெய்யான ஆசீர்வாதம், தேவனுக்கு பிரயோஜனப்படுகிற கனிகளாக அது மாறுது. அப்ப அந்த கனமான அந்த ஊழியத்திற்கு நம்ம என்ன பண்ணோம்னா தானா ஏற்படணும்ன்றது. இந்த தானா என்கிறத நம்ம பிராக்கெட்ல அர்ப்பணிப்புன்றத நம்ம மறந்துடக்கூடாது. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்து தேவனுடைய தற்சுரூபமா இருந்தும் அவர் வந்து பிரதான ஆசாரியர் என்று சொல்லி தன்னை அவர் விளங்கிக் கொள்ளாமல் தேவனால் அவர் வந்து பிரதான ஆசாரியத்துவத்துக்குள் வரும்படி அவர் அங்கீகரிக்கப்படுகிறார். காரணம் என்னன்னா அவர் மனுஷ ரூபமாயிருந்தும் அவர் தம்மை தம்மை தாழ்த்தினபடியினால், மரண வரைந்தும் வரைக்கும் தம்மை தாழ்த்தினபடியினால் அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா அதை உறுதிப்படுத்தினார். இந்த காரணமே அந்த அர்ப்பணிப்பு தான் ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அஸ்திபாரங்களா காணப்படும். நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் எல்லாம் கூர்ந்து கவனிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், முழுமையான அந்த அர்ப்பணிப்புகளை கிறிஸ்துவின் ராஜ்யங்கள் கட்டப்பட வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அப்ப தேவன் என்ன பண்ணுவார்னா எந்த ஆத்துமாக்க எப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல அவர் நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சு அந்த ஆத்துமாக்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு சாம்ராஜ்யம் கட்டப்பட்டு எழும்பும். அதுவும் இந்த கடைசி நாட்கள்ல ரொம்ப அதி தீவிரமா செயல்பட வேண்டிய ஒரு காலங்களுக்குள்ள நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா இன்னைக்கு அநேக சபைகள் புதிய உடன்படிக்கைன்னு பேர் முன்னெல்லாம் கிடையாது, இப்ப அதிகமா இந்த பேரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. புதிய உடன்படிக்கையின் சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, ஆவிக்குரிய சபை, இப்படி எல்லாம் புதிய புதிய பெயர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து புதிய உடன்படிக்கைக்கு ஒப்பனையா சொல்லிட்டு வருது. ஆனா கிரியைகள் என்னவோ அது பழைய உடன்படிக்கைக்குள்ளதான் இருக்கிறாங்க. பேர் தான் மாறிச்சு, வெறும் பிரேம் மாறிச்சு, உள்ள இருக்கிற போட்டோ வந்து அது பழைய உடன்படிக்கை, பிரேம் மட்டும் அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டாங்க புதிய உடன்படிக்கை. ஆனா நம்ம அப்படி கிடையாது, 100% பியூர், அது கிறிஸ்துவின் உபதேசத்துல கட்டப்படுகிற ஒரு சபையா காணப்படுது. அப்ப நம்ம எல்லாரையுமே தேவன் வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா அழைச்சி இருக்கிறாரு. இப்ப நம்ம அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. இதுக்கு வந்து என்னன்னு ஒருத்தர் அழைக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்ப அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். அது அந்த அர்ப்பணிப்பு இருந்தாதான் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்பட முடியும். இந்த தேவன் வந்து நம்முடைய இருதயங்களை ஆராய்ஞ்சு பாக்குறாரு. அப்ப அந்த முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கும்போது அவர்களை கொண்டு தேவன் என்ன பண்றாங்க, நம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப கிரியைகளை நடப்பிக்கிறார். அதனால அந்த காரியங்களுக்குள்ள நம்முடைய ஆவிய அர்ப்பணிச்சு தேவ நாம மகிமைப்படும்படியாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்க நாட்களோடு நம்முடைய ஓட்டத்தை நியமமாக ஓடி முடிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவநாம மகிமைப்படுவதாக. ஆமென். ஜெபிக்கும். பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாம மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை எல்லாத்தையும் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே எங்களை என்ன நீர் அழைத்தீர். ஆனால் யார் ஒருவன் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறானோ அவன் தான் அந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்படக்கூடியவனாக இருக்கிறான்னு சொன்ன பார்க்கிறேன். ஆண்டவரே, மோசே நீர் அழைத்தீர், ஆரோன் அர்ப்பணித்தான். இந்த அழைப்பையும் அர்ப்பணிப்பையும் ரெண்டாக இணைத்து எகிப்துக்குள்ள அனுப்பினீர். ஆண்டவரே, 430 வருடங்களாக அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை விடுவித்து வந்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு அழைப்பு இருக்கிறது. எங்களுடைய அர்ப்பணிப்பையும் இணைத்து எங்களை கொண்டு எந்த ஆத்துமாக்களை விடுவிக்க நீ வல்லவராக இருக்கிறீரோ அந்த காரியங்கள் எங்கள் மூலம் நிறைவேற முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் நாமம் எங்கள் ஒவ்வொருவர் மூலம் மகிமைப்படுவதாக சகலவற்றும் கரங்களில் ஒப்புவிக்கிறேன். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சகல சம்பத்துகளும் பெருகி ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.